إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இளைஞர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றுகூடலில் இளைஞர்களுக்கு மத்தியிலே அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சில பிழைகளை ஒரு சில தவறுகளை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி அதற்குரிய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு ஆலோசனையும் இளைஞர்கள் மூலமே பெற்று அதனை நடைமுறைப்படுத்துவதுதான் இன்றைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது வெறுமனே வாயளவிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. நான் ஒரு முஸ்லிம், நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நானும் ஜமானும் முஸ்லிமின் தான், நானும் பயிர் செய்திருக்கிறேன், இப்படி வெறும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அந்த இஸ்லாத்திலே ஒருவர் முழுமை பெற முடியாது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன, உங்களுக்கு அல்லாஹ்வு தஆலா இஸ்லாத்தை தந்தி அனுப்பியிருப்பதாக சொல்கிறீர்கள், அந்த இஸ்லாம் எப்படியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது சுருக்கமாக ஒரு பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது என்ன பதில் என்றால், அன் யுஸ்லிம கல்புகல் இல்லாம், உங்களுடைய உள்ளம் அல்லாஹுக்கு அடிபணிந்த உள்ளமாக இருக்க வேண்டும். வஜ்ஹக வஜ்ஹக இல்லல்லாஹ், உங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பாலே நீங்கள் திருப்ப வேண்டும். இதுதான் இஸ்லாம். ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய உள்ளமாக மாறுவதும் அவருடைய முகம் அல்லாஹ்வை நோக்கி நிற்பதும் தான் சரியான இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பல பிழைகள் பல தவறுகளை நாம், இது அல்லாஹ்வுக்கு முரணானது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணானது, அல்லாஹ்வும் அவருடைய தூதரோ இப்படி செய்யும்படி எங்களுக்கு சொல்லவில்லை, இதனை எங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள், இதனை கட்டளையிட்டிருக்கிறார்கள், எங்களுடைய விருப்பம் இருந்தோ விருப்பம் இல்லையோ அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம். இதுதான் சரியான இஸ்லாம். வாயளவிலே உள்ள இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பார்கள், முஸ்லீம் என்று சொல்வார்கள், பயன் செய்திருக்கிறோம் என்று சொல்வார்கள், நாங்களும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே ஒரு உறுப்பினர் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு முரணான, அல்லாஹு தஆலா உடைய கட்டளைக்கு முரணான, அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு முரணான பல காரியங்கள் அவர்களுக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். இதுதான் நாவால் இஸ்லாத்தை சொல்வதற்கும் உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். இதிலே நாம் யார், நாம் எந்த வகையிலே இருக்கிறோம், நாவினால் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமா அல்லது உள்ளத்தால் இந்த இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுக்கு அடிபணிகிறோமா என்பதை எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளுமே எங்களுக்கே காட்டி கொடுத்துவிடும். அல்லாஹு தஆலா கூட மறுமை நாளில் நாங்கள் நன்மை செய்த தீமை செய்த அந்த பட்டோலையை எங்களுடைய கையிலே தந்து, நீயே பார், உன்னுடைய பட்டோலையிலே உள்ள விடயங்களை நீயே பார், உனக்கு நீயே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, உன்னை நீயே விசாரித்துக் கொள்வதற்கு இதுவே போதும் என்று அல்லாஹு தஆலா கொடுப்பார். எனவே அப்பொழுது அங்கு சுய விசாரணை செய்து, அங்கு எங்களை நாம் ஒரு நரகவாதியாக கண்டதுக்கு பிறகு நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படப் போகிறோம், தூதருடைய வழிமுறையை பின்பற்றப் போகிறோம், சரியான இஸ்லாத்திலே இருக்கப் போகிறோம் என்று அங்கு அங்கலாய்ப்பதிலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் இந்த உலகத்திலே எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நாம் அதற்கிடையிலே இந்த விஷயங்களில் சரியாக உணர்ந்து அந்த அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய சரியான ஒரு விசுவாசியாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம். இப்ப இந்த இஸ்லாத்தை முதல் கட்டமாக நாம் சரியாக விளங்கிக் கொண்டு, இந்த இஸ்லாத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்ததற்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, எங்களிடத்திலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய தீமைகள் என்ன, எந்த எந்த வாசலிகளின் ஊடாக ஷைத்தான் எங்களிலே ஊடுருவுகிறார், இவைகளை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். அவைகளை பற்றி சிந்திப்பதோடு அதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், பாரதூரங்கள், நஷ்டங்கள், இதை பற்றியும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் பாவங்களை நோக்கியும் தீமைகளை நோக்கியும் விரைந்து செல்வதற்குரிய அடிப்படை காரணம் சரியான தொழுகை அவனிடத்திலே இல்லாது, தொழுகையிலே சரியான கவனம் இல்லாத தன்மைதான் அதற்குரிய அடிப்படை காரணம். ஏன், தொழுகையை ஒரு மனிதன் சரியாக கவனித்து அதன் உரிய நேரத்திலே அல்லாஹுக்கு பயந்து சரியான முறையிலே அந்த தொழுகையை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டால் அதிகமான தீமைகளிலிருந்து அந்த தொழுகையே அந்த மனிதனை விடுதலையாக்கிவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅக்கிமி ஸலாத இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் ஒவ்வொருவரும் தோட்டத்திலும் அதே போன்று வீடுகளிலும் அங்கும் இங்கும் அகப்பட்ட இடங்களிலே தொழுது கொள்வது தொழுகையை நிலைநாட்டுவதிலே வராது. தொழுகையை நிலைநாட்டுவது என்பது ஜமாஅத்தோடு வந்து தொழுகையை நிலைநாட்டுவது. தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட தீய விஷயங்களிலிருந்து உங்களை காக்கிறது தடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப தொழுகையிலே அவ்வளவு ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது, எங்களுடைய அறிவுக்கு புலப்படாமல் இருக்கலாம். நான் தொழுவதால் எப்படி என்னுடைய தீமையிலிருந்து நான் விடுதலையாகுவது, நான் தொழுவதால் எப்படி அது என்னை தீமையான விஷயங்களிலிருந்து தடுக்கிறது, எங்களுடைய அறிவுக்கு புலப்படாமல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இந்த தொழுகை தடுக்கும், சரியான தொழுகை தடுக்கும். பூரணமில்லாத உலுவின் அடிப்படையில் ஒன்றுமே ஓதாமல் தொழுகையிலே ஜமாத்தோடு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் ஜமாத்தோடு தொழாமல், தொழுகை உரிய நேரத்திலே தொழாமல், தொழப்படக்கூடிய அந்த பொழுபோக்கான தொழுகைகளுக்கு அந்த சக்தி இருக்காமல் போகலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் சரியான தொழுகைக்கு அந்த சக்தி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சொல்லுவது போன்று இந்த தொழுகையை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இன்று எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் தொழுகை விஷயத்திலே சரியான பொழுபோக்கு, அதை பற்றி ஒரு கவனம் இல்லை. விளையாட்டு மைதானங்களிலே விளையாடுகிறார்கள், தொழுகை நேரம் வந்தால் அந்த தொழுகை அவர்கள் கவனிப்பதில்லை. ஆனால் தொழுகை என்பது இஸ்லாத்திலே இரண்டாவது தூண். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எழுப்பி முதலாவது விசாரிக்கக்கூடிய அம்சம் தொழுகை சம்பந்தமாக. தொழுகை சரியாக இருந்தால்தான் அடுத்த அமல்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஒருவர் தொழுகை சரியாக இல்லை என்றால் அடுத்த அமல்களுக்கு பாதிப்பு, அந்த அடுத்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்துக்கு ஒருவர் தொழாமல் இருக்கிறார், ஆனால் வேறு நல்ல நல்ல எவ்வளவு விஷயங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்கிறார், அல்லது ஏதாவது நல்ல விஷயங்களில் ஈடுபடுகிறார். ஆனால் தொழுகை அல்லாஹு தஆலா விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகை சரியாக இருந்தால்தான் அந்த அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஈடுபடும். அந்த தொழுகையிலே கோணல், அதிலே சிக்கல்கள், சரியான முறையிலே அதனுடைய அமைப்புகள் இல்லை என்று சொன்னால் அடுத்த அமல்களும் பெருமதியற்ற அமல்களாக மாறிவிடும். அல்லாஹ் முதலாவது தொழுகை விசாரித்து விட்டு தொழுகை பிழை என்றால் அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்பிவிட்டுவான். அதன் மூலமாக அவருடைய ஏனைய அமல்கள் பிரயோஜனமற்ற அமல்களாக மாறிவிடும். ஒருவரிடத்திலே அல்லாஹ் தொழுகை சம்பந்தமாக விசாரிக்கிறான், தொழுகை சரியாக இருக்கிறது, ஏனைய விடயங்களிலே சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். தொழுகைதான் திறவுகோல், அது சரியாக இருந்தால் எங்களுடைய மறுமை விஷயங்களுக்கு பாதுகாப்பு, அது சரியாக இருந்தால் இந்த உலகத்திலே நாம் அன்றாடம் ஈடுபடக்கூடிய தீமைகளுக்கு ஒரு தடுப்பு. இந்த தொழுகையை விட்டவனுடைய நிலைமை இங்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு சிறு பிள்ளையை அழைத்து கேட்டாலும் தொழுகையை விட்டவன் யார் என்று கேட்டால் உடனே சொல்லுவார்கள் காஃபிர், முஷ்ரிக் என்று. அந்த அளவு அதனை நாம் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ இளைஞர்கள் இந்த தொழுகையை சரியாக சொல்வது கிடையாது. தொடர்ந்து பாங்கு கேட்டதிலிருந்து அடுத்த அதான் சொல்லப்படும் வரைக்கும் விளையாட்டு மைதானத்திலே விளையாடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். எங்கே அவர்கள் தொழுதார்கள்? ஒரு சில சகோதரர்கள் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. எனவே இந்த தொழுகை விஷயத்திலே சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கோடும் குஃப்ரோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக தொழுகையை சொல்லிவிட்டார். இன்ன பைனல் அப்தி ஒபைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ்ஸலாம். ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம், இடையிலே உள்ள இடைவெளி என்னவென்றால் தொழுகை விடுவது. குஃப்ர் ஷிர்க் ஒரு பகுதியிலே இருக்கிறது, ஒரு மனிதன் ஒரு பகுதியில் இருக்கிறான் என்றால் அதற்கிடையிலே தொழுகையை விடுவது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப தொழுகையை விட்டவன் காபிராகிவிட்டான், தொழுகையை விட்டவன் முஷ்ரிக்காகிவிட்டான். எனவே தொழுகையை விட்டு காபிராகி முஷ்ரிக்காகினவனிடத்திலே மார்க்கத்துக்கு அவன் அப்பாற்பட்டவன், மார்க்கத்திலிருந்து அவன் உடனடியாக வெளியேறுகிறான். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வெறுமனே தெரிந்து கொண்டு அந்த தொழுகையை விட்டவர்கள் தௌபா செய்வதன் மூலமாக அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு தௌபத அப்தின் அஸ்லம. யாராவது ஒரு அடியான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஒரு ஷிர்கை செய்து அதன் மூலமாக அவர் தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஆனால் எங்களுடைய இளைஞர்களுக்கு அது கணக்கில்லை. சிலர் பொடுபோக்காக இருக்கிறார்கள், அடுத்ததாக பள்ளிக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுவதிலே அதிகமான பொற்போக்குகள் காணப்படுகின்றன. எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறோம், பாதையோரங்களிலே நிற்கிறார்கள். அதான் சொல்லப்படும், விக்காம சொல்லப்படும், தொழுவிக்கப்படும். ஆனால் அவர்கள் அப்படியே கதைத்துக் கொண்டு அப்படியே வீடு சென்று விடுகிறார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதே போன்று வேலை தளங்களிலே வேலை செய்கிறார்கள். தொழுகைக்கென்று நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்திலே தொழுகைக்கு வராமல் வேலையை செய்துவிட்டு உடனே வீட்டுக்கு செல்கிறார்கள், அல்லது ரோட்டிலே நின்று கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரியான ஒரு இஸ்லாமியனின் செயல்பாடு அல்ல, சரியான ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடு அல்ல. இது பிழை. இதனை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு வெளிப்படையான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அதன் மூலமாக ஜமாஅத்துக்கும் கேவலமான ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் நாம் கேள்விப்படுகிறோம், விளையாடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே விளையாடக்கூடிய ஜாஹிலியத்தை சார்ந்தவர்கள், அடுத்த அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் கூட தொழுகைக்கு செல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வாலிபர்கள் தொழுகைக்கு செல்வது இவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றம். நமக்கு தகுதி இருக்கிறதா? அடுத்தவனை பார்த்து நீங்கள் வழிகேடு என்று சொல்வதற்கு அப்படியானவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை. எனவே இந்த தொழுகை விஷயத்திலே சகோதரர்கள் கவனம் செலுத்த வேண்டும். இளைஞர்கள் அவர்கள் வாய்ப்பு வசதிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே பள்ளிக்கு வந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வீடுகளிலே இருந்தால் அதான் ஓசையை கேட்டால் பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு சொல்ல வேண்டும். உங்க எல்லோருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பார்வை இல்லாதவர் வந்தார். வந்து அல்லாஹ்வின் தூதர், எனக்கு இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன, வர முடியாது, என்னை கூட்டி வருவதற்கு கூட ஆள் இல்லை, எனக்கு ஒரு சலுகை தாருங்கள் நான் வீட்டிலே தொழுவதற்கு. முதல் கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க வீட்டில் தொழுங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டார். பிறகு போன மனிதரை திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், அல் தஸ்மவுன் நிதா, உனக்கு பாங்கு சத்தம் கேட்கிறதா? உடனே அவர் சொன்னார், ஆம் கேட்கிறது. பாருங்கள், பார்வை இல்லாத ஒரு மனிதர், அதுவும் எப்படியான ஒரு கட்டத்திலே அவர் கேட்கிறார், என்னை கூட்டி வருவதற்கு கூட யாருமே இல்லை. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அஜிது லக ருக்ஸா, உனக்கு நான் சலுகை தர முடியாது, உனக்கு எந்த ஒரு சலுகையும் நான் பெறவில்லை மார்க்கத்திலே என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அல்லாஹ்வின் உதவியால் எங்களுக்கு நன்றாக பார்வை இருக்கிறது. எங்களுடைய எல்லா உடல்களும் உறுப்புகளும் அழகான முறையிலே இயங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு வாகன வசதிகள் இருக்கின்றன. குறைந்த பட்சம் புஷ் சைக்கிள் ஆவசரி இருக்கிறது. வர முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் பொடுபோக்கு, கவனம் இல்லை. ஷைத்தான் விடுகிறான் இல்லை. வந்து ஜமாஅத்தோடு தொழுதால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லாமல் போய்விடும். அதனால் நீ போகாதே என்று ஷைத்தான் நிற்கிறான். இவனும் அவருக்கு கட்டுப்பட்டு, அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அப்படி இருந்துவிடுகிறது. அப்பொழுதுதான் பள்ளிக்கு ஜமாஅத்து தொழுகையிலே கலந்து கொள்ளாதவர்களுடைய விஷயத்திலே தான் ஷைத்தான் நல்ல ஆதிக்கம் செலுத்துகிறான். அவனுக்கு வாய்ப்பு, இவர் பள்ளிக்கு தொழுகைக்கு ஜமாஅத்தோடு வந்துட்டால் அவனுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. எனவே இதனால் ஷைத்தான் என்ன செய்கிறான், இவரை தூண்டிக்கொண்டே இருக்கிறான், போகாதே 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 என்று. இவரும் அவருடைய பாட்டிலே இருந்து வீடுகளிலே சிலர் தொழுவார்கள், ஒரு சிலர் தொழவும் மாட்டார். இது மிகவும் ஆபத்தான ஒரு செயல்பாடு. எனவே இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இந்த செயலிலே நீங்கள் இருந்தால், உண்மையான முஸ்லீமாக இருந்தால், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், இந்த செயலை நீங்கள் விட்டுவிட்டு அதான் ஓசை கேட்டால் பள்ளிக்கு வந்து அந்த ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வெறுமனே இஷா சுபஹன் என்று மாத்திரம் பார்க்காதீர்கள். லுஹர் அசர் மகரிப் எந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் வீடுகளிலே இருக்கிறீர்களோ, அதான் ஓசை கேட்கிறதோ, அந்த நேரத்திலே வந்து ஆஜராகுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
அப்பொழுதுதான் அந்த தொழுகையிலே பிரயோஜனம் இருக்கிறது. இது எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய மிக பிரதான குற்றம். இந்த குற்றம்தான் ஏனைய எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை திறவுகோல். இந்த குற்றத்திலிருந்து ஒருவர் சரியாக விடுதலையாக்கிக் கொண்டால் ஏனைய குற்றங்களிலிருந்து விடுதலையாகுவது என்பது இலகுவாக மாறிவிடும். அடுத்தது, நாம் யாரை எவர்களை மையமாக வைத்து இந்த இளைஞர்கள் கூட்டங்களை நடத்துகிறோமோ, எவர்களிடத்திலே அதிகமான பலவீனங்கள் குற்றங்கள் காணப்படுகிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ அவர்கள் இந்த இளைஞர்கள் கூட்டத்திற்கு வருவது கிடையாது. அவர்களும் வர வேண்டும், ஆனால் அவர்கள் வருவது கிடையாது. அவர்கள் விஷயத்திலே இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு கவனத்தை நாம் எடுக்க இருக்கிறோம். ஏன், நாம் அவர்களுக்காக செய்யக்கூடிய நிகழ்ச்சி, அவர்களுக்காக செய்யக்கூடிய உபதேசம், அதிலே அவர்கள் இல்லை என்றால் யாருக்கு உபதேசம்? மிக முக்கியமான பல சகோதரர்கள், அதிகமாக தவறுகளிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லை. இதிலே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்கிறது, அவர்களை நிகழ்ச்சிக்கு கொண்டு வருவது. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்கிறது, அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வர வைப்பது. அவர்கள் கட்டுப்படுகிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். அடுத்த மிகப்பெரிய ஒரு குற்றம் இன்று ஜாஹிலிய சமூகங்களுக்கு மத்தியிலும், அதே போன்று குறிப்பிட்ட சில இளைஞர்களுக்கு மத்தியிலும், எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியிலும் நடக்கக்கூடிய ஒரு குற்றம்தான் மிக மோசமான ஒரு குற்றம், போதை வஸ்து பாவனை. இந்த போதை வஸ்து பல வகைகளிலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கிறோம், கஞ்சா, பீடி சிகரெட், மாவா, மதுபானம், அதே போல இன்னும் போயிலை, இன்னும் பல வகைகளிலே இந்த போதை வஸ்துகள் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி அவர்களுக்கு மத்தியிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு செயல்தான் இந்த போதை வஸ்து பாவனை. இது எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊடுருவக்கூடாது, யாரும் அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. அப்படி அடிமையானவர்கள் இரண்டு நஷ்டங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டத்தை சம்பாதிக்க வேண்டி வரும், அதே போன்று மறுமையிலும் நஷ்டத்தை சம்பாதிக்க வேண்டி வரும். மதுபானம் உங்களுக்கு தெரியும், ஹம்ரி என்று அரபியில் சொல்லப்படும். இந்த மதுபானத்தை பொறுத்தவரையில் இது தெளிவான ஒரு ஹராம். இந்த மதுபானம் யார் குடிக்கிறார்களோ அவர்களை பற்றிய பல செய்திகள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுவேன். ஹம், மதுபானம் என்று நாங்கள் தமிழிலே சொல்கிறோம். ஹம் என்றால் சிந்தனையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு சொல்லப்படும். அது குடிவகையாக இருக்கலாம், தூள் வகையாக இருக்கலாம், சாப்பிடக்கூடிய வகைகளாக இருக்கலாம், புகைப்பிடிக்கக்கூடிய வகையிலே இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஹம்ர் என்ற அந்த விடயத்துக்குள்ளே அடங்கும். அதாவது சிந்தனையை பாழாக்கக்கூடிய, அதன் பால் இழுக்கக்கூடிய, அதிலே ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய விடயங்கள் இவைகளுக்குத்தான் ஹம்ர் என்று சொல்லப்படும். ஆனால் பொதுவாக ஹம்ர் என்பதற்கு மதுபானம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த மொழிபெயர்ப்பு பிழை. ஹம் என்றால் சிந்தனையை பாழாக்கக்கூடியது, மறைக்கக்கூடியது, சிந்தனையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஹம்ரை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள், ஹராமாக்கியிருக்கிறார்கள். எனவே ஒருவர், நான் மதுபானம் குடிக்கவில்லை, நான் பாவித்தது தூள்தான், நான் பாவித்தது பீடி சிகரெட் தான், நான் பாவித்தது கஞ்சாதான் என்று அவர்கள், இது மதுபானம் அளவுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லிவிடக்கூடாது. போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த கம்ரிலே தான் நடக்கும். இதற்கான ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 2003 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ரு, போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஹம்ரு தான். அது வந்து மதுபானம் என்ற அந்த வகைக்குள்ளே தான் அது அடங்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வகுல்லு முஸ்கிரின் ஹராம், போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் மேலே சொன்ன இந்த பட்டியல்கள், நாம் அறியாத இன்னும் பல பட்டியல்கள் இருக்கின்றன, இவைகளெல்லாம் போதையூட்டக்கூடியவைகள், இவைகளெல்லாம் ஹம்ரு வகையை சார்ந்தவைகள், இவைகள் தெளிவான ஹராம். இதே போதையூட்டக்கூடிய இந்த ஹம்ரு வகைகள் எதுவாக இருந்தாலும், அது உறிஞ்சுவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் இந்த ஹம்ரு என்ற பகுதிக்குள்ளே தான் அடங்கும். ஹம்ரிலே அடங்கிவிட்டால் அடுத்த கதி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஒவ்வொரு இளைஞர்களும் சரியாக கேட்க வேண்டும். அதே போன்று உங்களுடைய யார் கூட்டாளிகள், நெருங்கியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களிலே ஈடுபடுவதை நீங்கள் காண்கிறீர்களோ, அவர்களுக்கு இதனை சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சுனன் திருமிதி என்ற கிரந்தத்திலே 1862 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர், யார் இந்த ஹம்ரை குடிக்கிறார்களோ, ஹம்ரி என்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஹதீஸின் வாயிலாக சொல்லிவிட்டேன், போதையூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹம், இந்த ஹம்ரை யார் பாவிக்கிறார்களோ குடிக்கிறார்களோ, லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹ், 40 நாட்களுக்கு அவர்களுடைய எந்த ஒரு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவர் இந்த போதைவத்தை பாவித்தால் 40 நாட்களுக்கு இவர்களுடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதைவிட ஒரு பெரிய ஒரு நஷ்டம் இருக்கிறதா? அல்லாஹ்விடத்திலே தொழுகை போய் சேரவில்லை என்றால் அதைவிட ஒரு பெரிய ஒரு நஷ்டம் இருக்கிறதா? அதுவும் ஒரு நாள் 2 அல்ல, 40 நாட்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கட்டத்திலே ஒருவர் தான் செய்தது தவறு, தான் செய்தது பிழை என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முறை முடிந்துவிட்டது, 2 முறை மீண்டும் அவர் அதே செயலை செய்கிறார், லம் யக்பலில்லாஹு லஹு ஸலாத 40 சபாஹன், 2 முறையும் அவருடைய 40 நாள் தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இன் தாப தாபல்லாஹு அலைஹ், அவர் தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். இன் ஆத, இது 2. 3 கட்டம், இன் ஆத லம் யுக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹ, 3 முறையும் ஒரு மனிதர் இதே வேலையை செய்கிறார், இதே போதை வசத்தை பயன்படுத்துகிறார், அப்பொழுதும் அவருடைய 40 நாள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தாப தாபல்லாஹு அலைஹி, அவர் தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார். ஃபைன் ஆதர் ராபிஆ, 4 முறையும் ஒருவர் இதே பாவனையிலே பிடிபடுகிறார், இதே போதை வஸ்துகளை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், லம் யுக்பலில்லாஹு லஹு ஸலாத 40 சபாஹன், 40 நாட்கள் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்த விஷயம், இதுதான் பாரதூரமான விஷயம், அவர் தௌபா செய்தால் அவருடைய தௌபாவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹுத்தாலா தௌபாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். முதலாவது கட்டம் அதே விடயம் நடக்கிறது, தௌபா செய்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இரண்டாவது தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவது தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாலாவது தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல 40 நாள் தொழுகையும் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே ஒருவர் 4வது முறை செய்தால் அவரிடத்திலே தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிடுவார். இஸ்லாமிய சரியான ஒரு கொள்கைக்குள்ளே அவர் இருக்க மாட்டார். ஏன்? அவருடைய தௌபா கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அடுத்தது வந்து மீண்டும் அவர் தன்னுடைய இஸ்லாத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் அவர் இஸ்லாத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் கூட ஒருவர் தௌபா செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் 3 முறைக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்கிறான். 4வது முறை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார். மீண்டும் அவர் அந்த இஸ்லாத்திலே வந்து அந்த தௌபாவை, சரியான தௌபாவை இஸ்லாத்திலே நுழைவதன் மூலம் அவர் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த அளவு பாரதூரமாக அல்லாஹு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அது மட்டுமல்ல, வஸ்தகாஹுமின் நஹரில் ஹிபால், நஹருல் ஹிபால் என்ற நரகத்திலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றிலிருந்து அவருக்கு புகட்டப்படும். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒமா நஹருல் ஹிபால், நஹருல் ஹிபால் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். கால நஹருன் மின் சதீதி அஹலின்னார், நரகவாசிகளுடைய அவர்களுடைய மேனியிலிருந்து அந்த மேனிகள் எல்லாம் புண்களாகி அந்த புண்கள் பழுத்து அதன் மூலமாக வெளியாகக்கூடிய தலங்கள், சீல்கள், அந்த சீல்கள் ஒரு ஆறாக ஓடும் நரகத்தில். அல்லாஹ்தான் பாதுகாக்கணும். ஆறாக ஓடும், அந்த சீலிலிருந்து தான் இவர்களுக்கு கொடுக்கப்படும். மறுமையில் தேவையா இது எங்களுக்கு? எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு குற்றம், எவ்வளவு பிரச்சனை இதில் இருக்கிறது. ஒருவருக்கு அப்படி ஒரு உணவு தேவையா? ஆனால் அல்லாஹு தஆலா கொடுப்பான். தொடர்ந்து அந்த போதை வஸ்துகளிலே தங்களுடைய சிந்தனைகளை அடிமையாக்கி அதிலேயே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான தண்டனைகளை கொடுப்பான். எனவே இந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் யார் யார் இந்த பாவனைகளிலே ஈடுபடுகிறார்களோ, அது எதுவாக இருந்தாலும், மதுபானம் மட்டுமல்ல, இந்த போதை வஸ்துகள், அது மாவாவாக இருக்கட்டும், கஞ்சாவாகவும் இருக்கட்டும், பீடி சிகரெட்டாக இருக்கட்டும், கோயிலையாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், எல்லாமே போதை வஸ்து தான். அவர்களுக்கு நீங்கள் இந்த ஹதீஸை சொல்லி அவர்களையும் நீங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல இந்த போதை வஸ்துகளை பொறுத்தவரையில் இதிலே கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அது ஹராம் என்றுதான் மார்க்கம் எங்களுக்கு சொல்கிறது. மா அஸ்கர கலீலுஹு வ கதீருஹு ஹராம், போதையூட்டக்கூடிய வஸ்துகள் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அவைகள் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இது மறுமை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் ஒரு தாக்கம். ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று 4வது கட்டத்திலே அவருடைய தௌபா கூட அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக அவர்கள் ஒரு பெரும் ஒரு ஹராத்தி செய்கிறார்கள். மறுமை நாளிலே அவர்களுக்கு நரகவாசிகளுடைய அந்த ஸ்தலங்கள் நீராக, அவர்களுக்குரிய ஆகாரமாக புகட்டப்படும். இவைகள் மறுமை சார்ந்த விஷயங்கள். உலக விஷயங்களில் ஏதாவது அதன் மூலம் பிரயோஜனம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் அதன் மூலம் தீமைகள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. அதன் மூலமாக அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள். இன்று அரசாங்கம் கூட இந்த போதை வஸ்துகளை கண்டிக்கிறது. இதனை யாரும் பாவிக்க கூடாது. மாவா யாராவது பாவித்தால் அது அரசாங்கத்துக்கு தெரிந்தால் அவர்கள் அவரை பிடிப்பார்கள், கைது செய்வார்கள். அதனை யாராவது அடுத்தவர்களுக்கு இஷ்யூ பண்ணினால், அவர்களுக்கு வியாபாரமாக செய்தால், அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களையும் அரசாங்கத்தால் கைது செய்வார்கள். சமீபத்திலே கைது செய்து வேறு சிலருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணமும் விதித்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கமே இதனை வெறுக்கிறது என்றால், ஒரு தாகூத் அரசாங்கம், அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு அரசாங்கம் அதே இதனை இவ்வளவு கடுமையாக கண்டிக்கிறது என்றால், வெறுமனே இலங்கையில் மாத்திரம் தடை செய்யப்படவில்லை இந்த மாவா இவைகள் எல்லாம், இந்தியா அதே போல பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகளில் கூட இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை பிடிக்கிறார்கள், கைது செய்கிறார்கள். அதே போல இலங்கையிலும் அது ஒரு பாரிய ஒரு குற்றமாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தினால் யாராவது இதனை பாவிக்கிறார்கள், இதனை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களிடத்திலே கைவசம் இது இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு நம்பரை கூட கொடுத்திருக்கிறது. 1984 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து உடனடியாக தகவல் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அளவு இதிலே அவர்கள் கடுமையாக இருக்கிறார்கள். ஏன், ஒரு மனிதனுடைய உடம்பிலே இது பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பெரிய ஒரு நோயை அது மெல்ல மெல்ல உண்டாக்குகிறது. இந்த மாவா போன்ற இந்த போதை வஸ்துகளால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்றால் கேன்சர் உருவாகிறது. இந்த உலகத்திலே அதாவது ரொம்பவும் ஆபத்தான ஒரு நோய் என்றால் இந்த கேன்சரை சொல்லலாம். இந்த கேன்சர் யாருக்கு ஏற்படுகிறதோ அவரை பொறுத்தவரையிலே 100%க்கு 90% தப்புவது கிடையாது, 10% அல்லது அதைவிட குறைவானவர்கள் தான் தப்புகிறார். கேன்சர் என்பது ஒரு மகா பெரிய ஒரு பெரிய ஒரு நோய். அதனை அதாவது அந்த நோயை குணப்படுத்துவதற்குரிய சரியான வைத்திய ஆற்றல் கூட இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கேன்சர் நோயை சரியாக ஒருவர், இது என்ன இந்த கேன்சர் நோய், சும்மா லேசான ஒரு நோய் என்று யாருக்காவது சரி ஒரு சந்தேகம் இருந்தால் இப்பொழுதே புறப்படுங்கள், மகரகமை கேன்சர் ஹாஸ்பிட்டல் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கென்றே ஒரு ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கிறார். அங்கு போய் ஒரு நாளைக்கு அந்த கேன்சர் நோயாளிகள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி அந்த நோயிலே கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்பது ஒரு நாளைக்கு போய் பாருங்கள். பார்த்தால்தான் எங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும், ஆரோக்கியத்தினுடைய பெருமதி எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை பாவிக்க கூடாது என்கின்ற உணர்வு உண்டாகும். எனவே இந்த போதை வஸ்துகளால் ஏற்படக்கூடிய பாரிய பாதிப்புகளிலே ஒன்றுதான் இந்த கேன்சர், புற்றுநோய். அப்ப இந்த புற்றுநோயை பொறுத்தவரையில் இது அதிகமாக தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த இளைஞர்கள் ஒருவர் பாவித்து அதன் மூலமாக ஒருவருக்கு இந்த மாதிரியான நோய்கள் ஏற்பட்டால் அவர் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க முடியுமா? அல்லாஹு தஆலா எங்களுடைய உடம்பிலே உள்ள சகல உறுப்புகளையும் ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். எங்களுடைய கை கால்கள், அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகள், மண்ணீரல், கல்லீரல், இதயம், அதே போன்று எத்தனையோ உடல் உறுப்புகள் இருக்கின்றன. அவைகள் எங்களுடைய ஆரோக்கியத்திற்காக எங்களுடைய உடம்பிலே இருந்து கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு கெட்ட உணவை நாம் உட்கொண்டால் கூட அந்த உணவு தாக்கக்கூடாது, அதன் மூலமாக எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, அது எங்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அந்த உடல் உறுப்புகள் 24 மணித்தியாலும் முளைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய உடலிலே உள்ள உறுப்புகளை போன்ற எங்களுக்கு பாதுகாப்பான உறுப்புகள் எதுவுமே கிடையாது. நாம் ஒரு பிழையான ஒரு உணவை உட்கொண்டால் மண்ணீரல் என்ற ஒரு உடல் உறுப்பு இருக்கிறது, அதிலே உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்காக அது படுகின்ற பாட்டு வைத்தியர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு அது சிரமப்படுகிறது. இந்த மாதிரியான மோசமான உணவுகளை, இந்த மோசமான பழக்க வழக்கங்களை நாம் கொண்டிருப்பதால் எங்களுடைய உடம்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீங்கு. நாளடைய அவைகள் பழுதடைகின்றன, பாதிப்புக்குள் உள்ளாகின்றன, கடைசியிலே எந்த ஒரு நோயையும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்த உடம்புகளாக அவைகள் மாறிவிடுகின்றன. அதன் விளைவு அவர்கள் நிரந்தரமான நோயாளிகளாக மாறுகிறார்கள். எனவே இந்த போதை வசத்தை பொறுத்தவரையில் மார்க்க அடிப்படையிலும் உலக அடிப்படையிலும் மிகவும் தடுக்கப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு மோசமான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு இளைஞர்களும் இதிலே உறுதி போட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு நாம் அதிலே ஈடுபட்டு விடக்கூடாது. ஒன்று. அடுத்தது, எங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் யாராவது இதிலே ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது எங்களிடத்திலே வெற்றி அளிக்கவில்லை என்றால் தலைமைத்துவத்திடத்திலே சொல்லி அவர்களுக்குரிய அந்த சரியான நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டும். இது எங்களிடத்திலே நடக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கக்கூடிய மிக பாரதூரமான குற்றங்களிலே ஒன்று. அதே போன்று மிக முக்கியமான குற்றங்களிலே இன்னும் ஒன்றுதான் சூதாட்டம், பெட் பண்ணி விளையாடுதல். இந்த சூதாட்டத்தை பொறுத்தவரையில் இது ஹராம், தெளிவான ஹராம். இதை பொறுத்தவரையில் யாரும் இதிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹு தஆலா அப்பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தடுத்து விட்டார். அல் குர்ஆனி வசனம், அவர்கள் உங்களிடத்திலே போதை வஸ்துகளை பற்றியும் அதே போன்று இந்த சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீரும், அந்த விடயங்களிலே பெரும் பாவங்கள் நிறைந்திருக்கின்றன என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த சூதாட்டம் எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியிலே எப்படி ஊடுருவுகிறது, இதுதான் நாம் பார்க்க வேண்டும். இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிரிக்கெட் அதே போன்று வேறு சில விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மெச்சுகளை போட்டிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அதற்குரிய பரிசில் ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. இந்த பரிசில் ஏற்பாடு எப்படி செய்யப்படுகிறது என்றால் ஒரு 5 டீம், 5 அணிகள் கிரிக்கெட் விளையாடக்கூடிய அணிகளாக இருந்தால் ஒவ்வொரு அணியிலிருந்தும் உதாரணமாக ஒரு 2000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. 5 அணிகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அது வசூலிக்கப்பட்டு அந்த 10,000 ரூபாயை வைத்துக் கொள்வார்கள். வைத்துக் கொண்டு மேட்ச் விளையாடுவார்கள். போட்டி எந்த டீம் வெல்லுகிறதோ அவர்களுக்கு இந்த 10,000 ரூபாயை கொடுப்பார்கள். அல்லது முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு என்று அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே பிரித்துக் கொள்வார்கள். இதுதான் சூதாட்டம் என்று சொல்வது. இது தெளிவான ஹராம். யார் இதன் மூலம் சம்பாதிக்கிறார்களோ, இதனை சம்பாத்தியமாக கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இப்படியான அணிகளிலே போய் விளையாடுகிறார்களோ, அவர்கள் தெளிவான ஹராத்தை செய்கிறார்கள். அவ்வளவு. அவை எப்படி விளையாடலாம்? சம்பந்தம் இல்லாத ஒரு சிலர் வந்து, நீங்கள் 5 டீம் இருக்கிறீர்கள், நீங்கள் விளையாடுங்கள், உங்களிலே உங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய இந்த போட்டியிலே எந்த டீம் வெல்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் பரிசு தருகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார். இது விளையாடலாம், இது குற்றமே இல்லை. நாங்கள் விளையாடி எங்களுக்கு பரிசுகள் கிடைத்தால் பிரச்சனையே இல்லை, அது ஹலால். ஆனால் இப்படி ஒவ்வொரு அணியினரும் தங்களுக்கு மத்தியிலே பணங்களை போட்டு அந்த பணங்களையும் வைத்துக் கொண்டு சில நேரங்களிலே மற்றவர்கள் அனுசரணை பண்ணுவார்கள். அந்த பணத்தோடு சேர்த்து அதனை வைத்து அவர்கள் விளையாடுவர். கொஞ்சம் கலந்தாலும் அது ஹராம், ஹராம் தான். இந்த விளையாட்டு இளைஞர்களுக்கு மத்தியிலே காணப்படுகிறது, கேள்விப்படுகிறோம். இந்த விளையாட்டை எந்த இளைஞர்களும் விளையாடக்கூடாது. இது ஹராமான ஒரு விளையாட்டு. அப்படியான அணிகளிலே போய் கூட நாங்கள் விளையாடக்கூடாது. நாங்கள் பரிசில் எடுத்தாலும் ஒன்று, எடுக்காவிட்டாலும் ஒன்று, அந்த அணிகளிலே கூட நாங்கள் உறுப்பினராக இருக்கக்கூடாது. எப்படி ஒரு ஹராத்துக்கு உதவி செய்வது? ஒரு தீமையை கண்டால் ஒருவர் கையால் தடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாவினால் தடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். இந்த மூன்றும் செய்யாதவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலைஸ வரா அதாலிக மினல் ஈமானி ஹப்பத்து கர்தலி, இதற்கு பிறகு ஈமான் ஒரு கடுகளவு கூட அவர்களுடைய உள்ளத்திலே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய அந்த அணிகளிலே நாம் இடம்பெறக்கூடாது, அதை நாம் விளையாடக்கூடாது, அதன் மூலமாக நாம் சம்பாதிக்கக்கூடாது. அதன் மூலமாக சம்பாதித்தால் அது ஹராமான உழைப்பு. அந்த ஹராமான உழைப்பு எங்களுடைய உடம்பிலே கலக்குமானால் அது, அதனை பொறுத்தவரையில் எந்த உடம்பு ஹராத்தின் மூலமாக வளர்கிறதோ அந்த உடம்பு பஹுவ அவுலா பின்னார். ஜிஸ்முன் நபத ஃபில் ஹராம் பஹுவ அவுலா பின்னார். எந்த உடம்பு ஹராத்திலே வளர்கிறதோ அந்த உடம்பு நரகத்திற்கு தான் தகுதியானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த சூதாட்டத்தின் மூலமாக ஒருவர் விளையாடி சம்பாதிப்பது என்பது ஹராம். இந்த சூதாட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன்னமல் கம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான், இந்த போதை வஸ்துகளும் அதே போன்று குறிப்பார்த்தல், அதே போன்று இந்த சூதாட்டம், இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய மிக மோசமான அசிங்கமான விடயங்களிலே நின்றும் உள்ளது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் இவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இது யாருடைய தூண்டுகோள் என்றால், சூதாட்டம், இந்த மாதிரி போதை வஸ்து பாவனை, இவைகளெல்லாம் யாருடைய தூண்டுகோள் என்றால் ஷைத்தானுடைய தூண்டுகோள். இன்னமா யுரீது ஷைத்தான் வ யூகியா பைனக்கும் அதாவத் வல் பக்தா, இந்த செயல்பாடுகளின் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில விரோதங்களையும் குரோதங்களையும் ஏற்படுத்துவதற்கே முயற்சி செய்கிறான். ஃபில் ஹம்ரி வல் மைசிர், இந்த சூதாட்டங்களிலும் அதே போன்று போதை வஸ்து பாவனைகளிலும் அல்லாஹ் இந்த ஷைத்தான் அதாவது விரோதங்களையும் குரோதங்களையும் ஏற்படுத்த முயற்சி செய்கிறான். சுத்தக்கும் அன்பிக்கிறில்லா, அல்லாஹுடைய ஞாபகத்திலிருந்து உங்களை திசை திருப்புவதற்கு அவன் நாடுகிறான். வாணிசலா, தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றுவதற்கும் அவன் இதற்கு ஒரு தடையாக இதனை அமைக்கிறான். பஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எப்படி அல்லாஹு தஆலா இதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்பதை பாருங்கள். இந்த சூதாட்டத்திலே விளையாடக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரை தொழுகையிலே கவனம் செலுத்துவார்கள் என்றால் நினைக்கிறீர்கள்? இல்லை, அந்த மெச் இன்ட்ரெஸ்டிலே, அதிலே உள்ள ரசனையிலே அவர்கள் தொழுகை நேரம் வருவது கூட தெரியாது, அதான் சொல்லுவது கூட அவர்களுக்கு விளங்காது, தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருப்பார்கள். இது ஷைத்தான் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி. ஷைத்தான் இதன் மூலமாக தொழுகைகளிலிருந்து உங்களை தடுக்கிறான். நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம். தவிர்ந்து கொள்வீர்களா, அல்லாஹ்வுடைய கேள்வி. இதற்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். தவிர்ந்து கொண்டோம் அல்லது தவிர்ந்து கொள்வோம், இனி இந்த விடயங்களிலே நாம் ஈடுபட மாட்டோம், எங்களை படைத்த ரப்பை நாங்கள் இதற்காக வேண்டி உன்னிடத்திலே மன்னிப்பு கோருகிறோம் என்று நாங்கள் தான் அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது பதில் சொல்லாவிட்டால் மறுமையிலே அல்லது மரண தருவாயிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகள் உங்களுக்கு பதில் சொல்லும். எனவே இந்த சூதாட்டம் இதுவும் இளைஞர்களுக்கு மத்தியிலே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையும் இளைஞர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துவது, இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார். எப்படி? வர்ஃப இஸாரக இலா நிஸ்ஃபி ஸாக், உங்களுடைய ஆடையை, அதாவது முழங்காலுக்கும் எண்ணெய் காலுக்கும் இடைப்பட்ட பகுதியின் அரைவாசி வரைக்கும் நீங்கள் உயர்த்துங்கள் என்றார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைன் அபைத், அந்த அளவு உயர்த்துவது உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருந்தால், ஃபைனல் காபைன், கரண்டைக்கு மேலால் உள்ள அந்த பாதம் வரும் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம், அவ்வளவு வரைக்கும் நீங்கள் பணித்து கொடுக்கலாம். ஆனால் வஇயாக வஇஸ்பாலல் இஸா இஸார், ஆடைகளை கரண்டைக்கு கீழால் போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்னஹா மினல் மிஸ்யலா, அது பெருமையில் நின்றும் உள்ளது. ஒருவர் நான் பெருமைக்காக உடுத்தவில்லை, நான் சும்மா தான் உடுத்துகிறேன் என்று சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி உடுத்துறதே பெருமை. ஃபஇன்னஹா ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் மிஸ்யலா, இந்த பெருமையை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா விரும்பவே மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். உங்களோட ஆடையை அந்த குதிரை முகம் என்று சொல்வார்கள், அதன் அரைவாசி வரைக்கும் நீங்கள் உடுத்துங்கள், உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் பணிச்சு அந்த பாதம் வரும் வரைக்கும் உடுத்துங்கள், அதற்கு கீழே உற்றாங்க, கரண்டைக்கு கீழே உடுத்தினால் அதுதான் பெருமை. இந்த பெருமை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எவனுடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் சுவனம் நுழைய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஆடை விஷயத்திலும் அதிகமான இளைஞர்கள் தவறு செய்கிறார்கள், பிழைவிடுகிறார்கள். இப்பொழுது புதுசாக ஒரு டவுசர் வந்திருக்கிறது, நன்றாக சுருட்டி வைத்துக் கொள்ளலாம், தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே இழுத்து விடலாம், தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே நல்லா சுருட்டி வச்சு கொள்ளலாம். அப்ப முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே நன்றாக சுருட்டி வைத்துக் கொள்வது, அல்லது தொழுகைக்கு வந்தால் சுருட்டி வைத்துக் கொள்வது, முதலாவது அதுவே பிழை. தொழுகைக்கு வந்து ஆடைகளை சுருட்டுவது மடிப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டுள்ளது. எப்படி வந்து அந்த ஆடையை சுருட்டுவது? அப்ப வந்து சுருட்டுகிறார்கள், அடுத்தது வெளியே போனால் அதனை இழுத்து விடுகிறார்கள், கரண்டைக்கு கீழால் அது செல்கிறது. இதெல்லாம் யூத கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சிகள். அந்த சூழ்ச்சிகளுக்குள் எங்களை வழிகெடுப்பதற்காக அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகளுக்குள் நாங்கள் அகப்பட்டுக் கொள்கிறோம். இதனுடைய விளைவு நாங்கள் நரகத்திலே செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதே போன்று தாடி வளர்த்தல், நேற்றும் ஜும்மாவிலே உங்களுக்கு உபதேசமாக சொல்லப்பட்ட விடயம், தாடியை வளருங்கள், மீசையை கத்தறியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, தாடியை பூரணமாக வையுங்கள், தொங்கவிடுங்கள், அதனை அடர்த்தியாக வையுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடாதீர்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த தாடி விஷயத்தில் ஒவ்வொருவரும் கவனமாக இருந்து, இது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றம், இந்த குற்றத்தை நாம் யாரும் செய்யக்கூடாது. அதே போல ஃபேஸ்புக் போன்றவைகளிலே போட்டோக்கள் போடப்படுகின்றன, பல இளைஞர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோணங்களிலே அது ஒரு ஒரு அதாவது அதை எப்படி சொல்வது, ஒரு பைத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அமைப்புகளிலே இருந்து கொண்டு செல்ஃபி எடுத்து அவர்கள் அந்த ஃபேஸ்புக்களிலே போடுகிறார்கள். எத்தனையோ இவர்களை போன்ற ஷைத்தான இளைஞர்கள் வந்து லைக் போடுகிறார்கள், அல்லது ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டவுடனே இவர்களுக்கு ஏதோ பெரிய அவார்ட் கிடைத்தது போன்ற ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஷைத்தானுடைய மாயா ஜாலங்கள். இந்த ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த போட்டோவை எடுப்பதற்குள்ளேயே மரணித்த சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த போட்டோவை அவர்கள் அழிக்க வேண்டும், அது வைத்திருக்க கூடாது. போட்டோ உருவங்களை அமைத்திருக்கக்கூடியவர்களுடைய தண்டனை உங்களுக்கு நன்றாக தெரியும். மறுமையிலே அல்லாஹு தஆலா ரெண்டு, அதாவது அந்த அந்த உருவம் அமைத்தவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து, இந்த உருவத்துக்கு நீங்கள் உயிர் கொடுங்கள் என்று சொல்லுவான். அவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்காது, அவர்களுடைய உயிர் போனாலே மீட்டுக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்காது, எப்படி அவர்கள் அதற்கு உயிர் கொடுப்பார்கள்? உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் நரகத்திலே தண்டனை அனுபவிக்க வேண்டும். அவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு குற்றம். ஆனால் இந்த லைக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக, இந்த அடுத்தவர்களுடைய பாராட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்காக, ஏதோ பெரிய நாங்கள் அழகு என்ற ஒரு நினைப்பிலே இந்த போட்டோக்களை நாம் போடுகிறோம். அல்லாஹ்தான் பாதுகாக்க வேண்டும். இவைகள் எல்லாம் எங்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதூரமான குற்றங்கள். இந்த குற்றங்கள் எங்களுக்கு மத்தியிலே நாம் பலமுறை அழைத்து உபதேசங்கள் செய்தாலும், தொழுகைக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழுங்கள் என்று சொன்னாலும் ஆ ஆ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டுவிட்டு எந்த ஒரு மாற்றமும் அவர்களிடத்திலே இல்லை. இதை செய்யாதீர்கள், இது கூடாது, இது ஹராம், இது உங்களிடத்திலே வர வேண்டிய மாற்றம், அப்படி இப்படி என்று உபதேசம் செஞ்சாலும் அதனை அந்த இடத்திலே அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் நடைமுறையிலே வருவதாக இல்லை. போய் அடுத்த நாள் அதே குற்றத்தை திரும்பவும் செய்கிறார். இதெல்லாம் என்ன ஒரு ஈமான்! இவர்களெல்லாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க போகிறார்கள்? இப்படி செய்யக்கூடியவர்கள் விஷயத்திலே நாம் சில நடவடிக்கைகளிலே இறங்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானியம். இதனுடைய கட்டுக்கோப்புகள் உடையாமல், இதனுடைய தூய்மை கடாமல், அடுத்தவர்களுக்கு மத்தியிலே இழிவாக கதைக்கப்படாமல் இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது, தலைமைத்துவத்துக்கும் இருக்கிறது. இதனை நாம் சரியாக செய்ய வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு சில சகோதரர்களை சிஐடி பிரிவினால் அழைத்து சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய ஜமாஅத்துக்குள் எத்தனையோ இளைஞர்கள் இரவிலே தூங்குவதில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு இருட்டான பகுதிகளுக்குள் போயிருந்து போன் பார்ப்பதும் இந்த போதை வஸ்து பயன்படுத்துவது. உங்களுடைய ஜமாஅத்திலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு அவர்கள் கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை விட எங்களுடைய ஜமாஅத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் விஷயத்தில், அவர்களுடைய ஈமானிய தன்மை விஷயத்தில், இஸ்லாமிய செயல்பாடுகள் விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நாம் என்றால் என்னை மட்டும் நான் சொல்ல வரவில்லை, நம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான செயல்களிலே, ஜமாத்தை இழிவுபடுத்தக்கூடிய இந்த செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களை எப்படி திருத்துவது? அவர்களை உடைய விஷயத்திலே என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே அப்படியானவர்கள் விஷயத்திலே எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட அவர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் எது சரியான சிறந்த கருத்துக்களாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான குற்றங்களிலே ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம். அவர்கள் இந்த ஜமாஅத்திலே சரியாக இருக்கிறார்களா, இந்த ஜமாஅத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்களா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெறுமனை விட்டு கொண்டிருந்தால் பொழுபோக்குகள் தான், அதே போன்று குற்றங்கள் தான் அதிகரிக்கின்றனவே ஒழிய ஒரு மாற்றம் வருவதாக இல்லை. வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள், இவ்வாறான குற்றங்களிலே ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் விஷயத்திலே நாம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தொடர்பான உங்களுக்கு படக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் பார்த்து அதிலே உள்ள நல்ல கருத்துக்களை கூடிய சீக்கிரத்திலே நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறது, அவங்களுக்கு என்ன நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறது? மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் போதை வஸ்து பாவனை, அதே போல தொழாம வேண்டிக்கிட்டு விளையாடி தெரிகிறது, அதே போல சூதாட்டம், கரண்டையின் கீழ் ஆடை உடுத்துறது, இதெல்லாம் வந்து பாரதூரமான விஷயம். இந்த விடயங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க பார்த்து அதுல சரியான நடவடிக்கைகளை எடுக்கிறது. யாரும் கூச்சப்படுத்தவே இல்லை. அழகா சொல்லலாம் இன்ஷா. இதெல்லாம் திருத்தணுங்கிறதுல எல்லாம் உறுதியாகிறீங்களா? அது மூலம் பார்த்துக்கிடுவோங்க. அதாவது இந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் திருத்தணும், நம்மளை ஜமாத்த நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாம் உறுதியாகிக்கிறீங்களா? சொல்லுங்க, எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு இதை சொல்லுங்க. நான் பார்க்கணும் சார். பிறகு நாம ஒரு முடிவு எடுத்துட்டு பிறகு இது சரியில்லையா, அவ்வளோ இது என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பிறகு நம்மளெல்லாம் விமர்சித்துட்டு இருந்துருவீங்களோ? அதை நீங்களே சொல்லலாம், இது திருத்தணும், கட்டாயம் திருத்தணும். ஏண்டா பிற்காலத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அது பாதிப்பு. இப்போ வளரக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாம் நம்மளை நானாமார் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துத்தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நானாமார் செய்த அந்த நடவடிக்கைகளில் அவங்களும் பார்த்து பார்த்து இறங்குவாங்க. இப்போ நானாமார் நல்லா நடந்தா தான் வந்து அவங்க வந்து நல்லா இருக்காங்க. நானாமார் வேற எங்கேயாவது சரி படுகொலியில் போய் விழுந்து அவங்களும் அவங்களோட சேர்ந்து விடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இவங்க செஞ்சால் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பு அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்த அவங்களையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு. அடுத்து ஜமாஅத்தை பற்றி விமர்சித்து கதைக்கிறாங்க, என்ன இவங்க மட்டும்தான் சத்தியமா, இவங்க மட்டும்தான் சொர்க்கம் போகிற கூட்டமா, பாருங்க நான் செய்த வேலைகளை அப்படின்ற மாதிரி கதைக்கிறாங்க. அவ எப்படி எங்களுக்கு தாவா செய்யறது, எப்படி நம்மளோட நடவடிக்கையை பார்த்து வரால் இஸ்லாத்துக்கு வாருது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்போ இங்கே ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிடுறது. அப்போ கூப்பிட்டு அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஒரு உபதேசம், ரெண்டாவது முறையும் செய்கிறாங்க உபதேசம், மூணாவது முறையும் உபதேசம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இவங்க சரியான ஜமாத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லி ஒரு நடவடிக்கை ஒன்றும் எடுக்கிறது. இவங்க ஜமாத்துக்கு கட்டுப்பட்ட ஆக்கள் இல்லை அப்படின்னு ஒரு நடவடிக்கை ஒன்றும் எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படிதானே? அதே மாதிரி இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த டீமில் உள்ளவங்க, அவங்களோட கேப்டன் மாதிரி, அது மாதிரி அவங்களோட அந்த அணியில் உள்ள முஸ்லீம்கள் அவங்கள தேலி, அது மாதிரி குரணி பகுதியிலெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு இது சம்பந்தமாக நாம் உபதேசங்கள் செய்கிறது. செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகளில் நீங்கள் ஈடுபடாதீங்க, தவிந்து கெடுங்கன்னு உபதேசம் பண்ணுறது. அவங்க அதை கேட்டுக்கொண்டால் சரி, கேட்காம தொடர்ந்து அதே நடவடிக்கைகள் அவங்க ஈடுபட்டால் இனி செய்ய வழி இல்லை. ஜமாத்தால் இவங்க சரியான ஒரு கட்டுப்பாட்டில் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வருவோம். அப்படி ஒரு நடவடிக்கை நாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஒன்று இங்கே சொல்லப்படுது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா? ஷேவெல்லாம் நாங்கள் முதலாவது தனித்தனியாக கூப்பிடுவோம். கூப்பிட்டு அவங்கள விசாரணை ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணி அனுப்புவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு விளங்குமே யார் யார் இருக்கிறாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்கள சரியாக கேட்கலன்னா நம்ம குரூப்பாக கூப்பிடுவோம். சார் குரூப்பாக கூப்பிட்டு சில இதுகளை செய்வோம். அவங்களோட விஷயத்தில் இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க சார். அப்போ ஜமாத் வந்து அந்த ஒரு விஷயத்தை சரியாக செய்யும், அதாவது இந்த மாதிரியான தீமைகள் செய்யக்கூடியவங்க பகிரங்கமான தீமைகள் உள்ளுக்க வரால் இருந்துகிட்டு அவர் வெளிப்படையில் யாருக்கும் தெரியாமல் என்னத்தையும் செஞ்சுட்டு போவார், அது எங்களுக்கு பொறுப்பில் வராது. அதுபோல் ஜமாத்தையும் பாதிக்காது. ஒரு ஆள் உள்ளுக்க அல்லாஹ் இல்லைன்னு அவசர் சொல்லிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். ஒரு ஆள் இருக்கிறார் அல்லாஹ்லேயும் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறார், ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது அவர் சொல்வார். ஆனால் இது ஜமாத்தையோ எங்களையோ பாதிக்குமான்னா பாதிக்கும், அவரைத்தான் பாதிக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜமாத்தையும் பாதிக்கும், தலைமைத்துவத்தையும் பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், அவங்கள மானத்தை பாதிக்கும், ஜமாத்தோட மானங்களை பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் விடக்கூடாது. இந்த குற்றங்களை இந்த தவறுகளை செய்யக்கூடியவங்களை நாங்கள் கூப்பிட்டு அவங்களுக்குரிய படித்தரம் 3-4 உபதேசங்களுக்கு பிறகு அவங்களுக்குரிய அந்த தீர்ப்பை நாம் கொடுத்துருவோம். 3-4 முறை பார்த்தா விளங்கிடுமே அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்னு விளங்கிடும். அதுக்குரிய தீர்வை நாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களோட நிர்பந்தங்கள், அதிகள், அவங்களோட பிரச்சனைகள், அந்த ஆசைகள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நிம்மதியை வந்து சேரட்டும். அப்படியான ஒரு இதுதான் நாம் செய்ய வேண்டியிருக்கு. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இங்கன்னா தவறுகள் அவசரமாக சொல்லுங்க, டைம் போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு கருத்து தான் இங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை வந்து எல்லாரும் விரும்புறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? ஆனா அதுல வந்து கடிதம் கொடுக்கறதுல எல்லாம் கொஞ்சம் தாமதங்கள் இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் அவசரமா கொடுக்கணும். கொடுத்து அவங்கள அவசரமா எடுத்து அந்த இதுகளை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப சொல்லப்பட்ட உபதேசங்களை மறந்துடாதீங்க. முதலாவது தொழுகை, அப்ப அடுத்தது வந்து அதான் வந்து மெயினான விஷயம். அடுத்தது வந்து இந்த போதை வஸ்து பாவனை, அது அனுமதிக்கவே கூடாது. அடுத்தது வந்து இந்த சூதாட்ட விளையாட்டு, அடுத்தது கரண்டை கீழ உடுப்புறுத்துறது, தாடி வெட்டுறது, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதுகளில் ஃபோட்டோக்கள் போடுறது, தான் சில முக்கியமான பகிரங்கமான விஷயங்கள். இன்னும் சில இதுகள் இருக்குது, சில அடுத்த சந்தர்ப்பங்களை நாம் பார்த்து செஞ்சு கொள்ளலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நாம் இந்த இஸ்லாத்தை நல்ல முறையில் கொண்டு போகணும், நல்லா வளர்க்கணும். இது வந்து எங்களுடைய உயிர் மூச்சு. எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை நாம் சரியான முறையில் பின்பற்றி உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மன்னிக்கணுன்ற ஒரு உணர்வும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த இஸ்லாத்திற்காக நாங்கள் பாடுபடணும், அதுக்காக சிரமப்படணும். ஒவ்வொரு தீனுடைய விஷயங்களில் ஈடுபட்டு எங்களோட ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ளணும். இப்போ பாருங்கள், தப்லீக் ஜமாத்துல எல்லாம் வந்து 3 நாள் 40 நாள்லாம் பொடிய மாதிரி போகிறாங்க. இளைஞர்கள் தான் போகிறாங்க, பேச்சு அங்கே இங்கே தங்குறாங்க, இது பண்ணுறாங்க, தொழுகைகளுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு வழிகேடாக இருந்தாலும் அவங்களோட இந்த சில செயல்கள் முன்மாதிரியாக இருக்கு. நன்மை செய்யணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்னா அவங்களுக்கு இருக்கு. இப்போ நாம் அதை விட ஆர்வமாக இருக்க வேண்டிய ஆக்கள் நாம். இதில் வந்து சவர்கள் நல்ல ஒரு உறுதியாக இருந்து இந்த ஜமாத்தை நல்ல முறையில் கட்டி எழுப்புறதுக்கு உங்களோட ஒத்துழைப்புகளை தாங்க இன்ஷா அல்லாஹ். முடிச்சு கொள்ளுங்க. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.